சல்மான் ஃபாரிசி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ان الله حي كريم يستحي اذا رفع الرجل اليه يديه ان يردهما صفرا خائيتين ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் சல்மான் ஃபாரிசி ரலி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال ان الله حي كريم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நித்திய ஜீவனாக இருக்கிறான், அதே நேரத்தில் கரீமுன் சங்கை மிகுந்தவனாகவும் இருக்கிறான். யஸ்தஹி இதா ரஃபா அர்ரஜுலு இலைஹி யதைஹி அன் யரதுஹுமா ஸிஃபரன் ஹாயிதைன். ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே இரு கரமேந்தி பிரார்த்திக்கிற போது அந்த இரு கரங்களையும் வெறுமனே திருப்பி விடுவதற்கு அல்லாஹு தஆலா வெட்கப்படுகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடியான் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்று தன்னுடைய கரங்களை உயர்த்துகிற போது அந்த கரங்களை ஒன்றுமில்லாமல் வெறுமனே திருப்பி விடுவதற்கு வெட்கப்படுகிறான் என்று சொன்னார்கள். ஏன்னா வெட்கப்படுவதில் அல்லாஹு தஆலா நம்மை விட மிகவும் சங்கை மிகுந்தவன், மிகவும் உயர்ந்தவன் என்ற வார்த்தையினையும் இங்கே சொல்லிக் காட்டுகிறார்கள். இன்றைய தினம் ஆஷுராவுடைய நாள், பொதுவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நாளாகும் இன்றைய நாள். இதற்கு முன்னால் ஹதீஸுகளிலிருந்தும் இமாமுடைய விளக்கங்களிலிருந்தும் நாம் பெறுகின்ற விஷயம், நிறைய பேர்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் இந்த பூமியில கிட்டத்தட்ட 40 வருடங்களாக தன்னுடைய குற்றம், தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். இறுதியிலே அரஃபா என்ற அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது ஆசுராவுடைய தினத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக வரலாறு சொல்லிக்காட்டுகிறது. அதுபோல சையதுனா தாவூத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மிகப்பெரிய பிணியில நோயிலே அகப்பட்டுக் கொண்டிருந்த அய்யூப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உடல் நலத்தை கொடுத்தது இன்றைய தினத்தில்தான். கடுமையான நெருக்கடியிலும் கவலையிலும் இருந்த சையதுனா யூனுஸ் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் வயிற்றிலிருந்து, மீன் வயிற்றிலிருந்து வெளியேறியதும் இந்த நாளில்தான். அதுபோல ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாமுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை உயர்த்தியதும் இந்த நாளில் தான் என்று நாம் முன்பே அவைகளை சொல்லியிருக்கிறோம். ஆக துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மோமின்களுக்கு வந்து அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துவா என்பது என்று சொன்னார்கள், அதை தற்காத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஆயுதம் எப்படி அப்படி துவா. அந்த துவாவை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எல்லா துவாவையும் ஏற்றுக்கொள்வான், அவனுக்கு முடியாது என்பது ஒன்றுமே கிடையாது. அல்லாஹு தஆலா இடத்திலே அவனுக்கு இயலாதது என்பது ஒன்று கிடையாது. எந்த நிலையிலும் துவாவை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அது நிறைவேற்றுகிற நிலை இருக்கிறது. ஜக்கரியா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் மரியம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை தத்தெடுத்து வளர்த்து வந்தார்கள். அப்படி வளர்த்து வருகிற போது மஸ்ஜிது முகத்தஸ் என்ற அந்த பள்ளியிலே அவர்களுக்கு ஒரு கூடாரம் அடித்து அந்த கூடாரத்தில் அவர்களை தங்க வைத்திருந்தார்கள். பள்ளிவாசலுடைய மேல்புறத்தில் அங்கே யாரும் போவதற்கு அனுமதி கிடையாது. அந்த குழந்தையை பள்ளிவாசலுக்கு ஒப்படைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த குழந்தையை பராமரிக்கின்ற பொறுப்பு ஜக்கரியா அலி இஸ்லாத்திடத்தில் இருந்தது. எனவே அந்த குழந்தைக்கு தேவையான பழ வகைகளையும் உணவு வகைகளையும் கொண்டு வந்து கொடுப்பதற்கு அவர்கள் மட்டும் அங்கு சென்று வருவார்கள். பெண் குழந்தை ஆயிட்டு அதற்காக வேண்டி பகல் நேரங்களில அந்த குழந்தைக்கு உண்ணுவதற்கான பழங்களை தேடி போவார்கள். சில பழங்களை நினைத்து வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள், கிடைக்காது, திரும்பி வந்து விடுவார்கள். ஏன்னா அது சீசன் இல்லாத காலமாக இருக்கும். இங்க வந்து பார்த்தால் எந்த பழங்களை அவர்கள் தேடி வெளியிலே அதற்காக வேண்டி முயற்சித்தார்களோ அந்த பழங்கள் மரியம் அலி இஸ்லாத்திடத்தில் இருக்கும். அப்ப குழந்தை இடத்திலே கேட்பார்கள், இது எப்படி வந்தது என்று. மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள், இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று பதில் சொல்வார்கள். இதே அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி இருக்கிற போது அவர்களுக்கு ஒரு சிந்தனை, வயது முதிர்ந்த காலத்திலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, வயது தள்ளாடுகின்ற வயது, அவருடைய மனைவியும் மலட்டுத்தன்மை உள்ளவர், அவர்களுக்கு குழந்தை பிறக்காது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையிலே ஜகரியா அலி இஸ்லாம் அவர்கள் மெஹராபிலே வந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ், நீ எல்லாம் அறிந்தவன், எல்லாமே கொடுப்பதற்கு சக்தி பெற்றவன், நானோ வயது முதிர்ந்தவன், என்னுடைய மனைவியோ மலட்டுத்தன்மை உள்ளவள், இந்த நிலையிலே என்னுடைய வாரிசு அற்று போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். என ஆணுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த வாரிசே முடிந்து விடுகிறது. எனவே நான் என்னுடைய வாரிசு இதோடு என்னோடு முடிந்து விடுமோ, அற்று போய் விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் யா அல்லாஹ். எனவே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி கேட்கிறாங்க. எப்ப வயசு கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும். அவருடைய மனதிலே என்ன ஏற்படுகிறது? சீசன் இல்லாத காலத்தில மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது சீசன் இல்லாத காலத்திலும் அதே பழங்களை கொடுக்குகிற அல்லாஹ் தஆலா குழந்தையை பெறுகிற வயது இல்லாத காலத்திலும் கூட குழந்தையை அவனால் தர முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு யஹ்யா என்ற குழந்தை அவர்களுக்கு பிறக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இயலாதது முடியாதது என்பது ஒன்றுமே கிடையாது. கேட்பதற்குத்தான் நாம் சோம்பல் பட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதன் ஒவ்வொரு அல்லாஹால ஒவ்வொரு நாளும் சஹருடைய நேரத்தில் என்னிடத்திலே கேளுங்கள், என்னிடத்திலே கேட்பவர்கள் இல்லையா, உணவு பற்றி கேட்பவர்கள் இல்லையா, பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்பவர்கள் இல்லையா, நோயிலிருந்து நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்பவர்கள் இல்லையா, கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துவாவுக்கன்றே அந்த நேரத்தை, அந்த சஹருடைய நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். பிரச்சனைகளை தீர்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. அந்த நோயாக இருந்தால் மருத்துவரிடத்திலே செல்ல வேண்டும், கடன் பிரச்சனையாக இருந்தால் வசதியானவர்களிடத்திலே செல்ல வேண்டும், உறவுகளிடத்திலே செல்ல வேண்டும், ஒரு கால் அது நடக்கலாம். அல்லாஹ்வுடைய விருப்பம் எப்படி தெரியுமா? எதை செய்வதாக இருந்தாலும், எந்த முயற்சி செய்வதாக இருந்தாலும் அவனிடத்திலே சொல்லிவிட்டு செய்யுங்கள், அப்ப அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவான். ஒரு தந்தை இருக்கிறார், மகன் தந்தையிடத்திலே எதையுமே சொல்லாமல் ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அந்த தந்தை கோபப்படுவாரா இல்லையா? என்னிடத்திலே சொல்ல வேண்டியதுதானே, என்னிடத்திலே கேட்க வேண்டியதுதானே என்று அவர் கோபப்படுவார். அதுபோல அல்லாஹ்விடத்திலே எதையுமே சொல்லாமல் நாம ஒரு முயற்சி செய்கிற போது அல்லாஹ் நம்ம மீது கோபப்படுகிறான். ஒரு தந்தையினுடைய பாசத்தை விட 100 மடங்கு அதிகமாக பாசமிக்கவன் அல்லவா அவன், அவன் நம்மை படைத்தவன் அல்லவா, எப்படி ரோசப்படாமல் இருக்க முடியும்? எனவேதான் எதை செய்வதாக இருந்தாலும், இந்த முயற்சியை ஆரம்பிப்பதாக இருந்தாலும், ஒரு நோய்க்கென்று மருத்துவரிடத்திலே போகிறோம், யாரெல்லாம் நான் இந்த மருத்துவர் இந்த நோயை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையிலே போகிறேன், எனக்கு ஏமாற்றத்தை தந்து விடாதே, எனக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விடாதே என்று அவனிடத்திலே பொறுப்பை கொடுத்து விட்டு போனால் அது வெற்றி பெறும். ஆனால் அவன் அப்படி செய்யறதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு முறை ஒரு வயிற்று போக்கு வயிற்று நோய் ஏற்பட்டது, வயிற்று வலி உண்டானது. வயிற்று வலி ஏற்பட்ட போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். எல்லாத்துக்குமே நிவாரணம் துவா தான். அல்லாஹ் எனக்கு வயிற்று வலியாக இருக்கிறது, நீ அதாவது எனக்கு அந்த வயிற்று வலியை போக்கு என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசாவே, இந்த ஒரு மலையடிவாரத்திலே இன்ன ஒரு செடி இருக்கிறது, அதை எடுத்து சாப்பிடுங்கள், வயிற்று வலி போய்விடும் என்று சொன்னார். அதுபோல அந்த மலையடிவாரத்திற்கு போனார்கள், அந்த செடியை சாப்பிட்டார்கள், வயிற்று வலி நின்று விட்டது, குணமாகி விட்டார்கள். திரும்ப பல வருடங்கள் கழித்து அதே மாதிரி வயிற்று வலி ஏற்பட்டது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன யோசித்தார்கள், அந்த வயிற்று வலிக்கு அந்த மருந்து நிவாரணம் தரும், எனவே அந்த மருந்தை எடுத்து சாப்பிடலாம், ஏற்கனவே அல்லாஹ் சாப்பிட சொன்னானா இல்லையா, அதை எடுத்து சாப்பிடுவோம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு போய் அந்த இலையை பறித்து சாப்பிட்டார்கள். வயிற்று வலி குணமாகவில்லை. முன்பு குணமானது, ஆனால் இப்போது குணமாகவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு வயிற்று வலி ஏற்பட்டது, நான் அந்த இலையை சாப்பிட்டேன், குணமானது, இப்ப ரெண்டாவது நாள் போய் எடுத்து அதை சாப்பிடுகிற போது குணமாகவில்லை, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசாவே, முதல்ல போன போது என்னிடத்தில கேட்டு விட்டு போனாய், அதனால அதுக்கு குணமானது. ரெண்டாவது என்னிடத்தில நீ கேட்கவில்லை, நீயாக போய்விட்டாய். அந்த இலையிலே ஷிஃபாவை வைத்திருப்பவன் நான் தானே, அது குணமாக்கக்கூடிய தன்மையை வைத்திருப்பவன் நான் தான். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய பெயர் இல்லாத எல்லா பொருளுமே என்னுடைய அவருடைய பெயரை சொல்லாது பயன்படுத்தப்படுமானால் அது விஷமாகத்தான் இருக்கும் என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. அதில் இருக்கிற அந்த இதை நீக்கி அதற்கு ஷிஃபா என்ற அந்த நிவாரணத்தை ஏற்படுத்துவது நான் தான் என்று சொன்னான். அதுபோல பிரச்சனைகள் வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற போது, ஓடோடி மற்றவர்களிடத்திலே செல்வதை விட முதலில் அவரிடத்திலே அதை சொல்லிவிட்டு செல்கிற போது அதற்கு நிறைய கண்ணியமும் மரியாதையும் கிடைக்கும். அதைத்தான் இந்த வசனத்திலே, இந்த வார்த்தையிலே சிலதாக சொல்லி காட்டுகிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே முன்வையுங்கள். இன்றைக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நாள். துவாவுக்கு என்றே பள்ளிவாசலுக்கு வந்து செய்ய வேண்டும் என்பதல்ல, வீட்டிலே ஒரு முசல்லாவை போட்டு இரண்டு ரகாத் தொழுது விட்டு அவரிடத்தில் இரண்டு கண்ணீர் சொட்டு கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள், பிரச்சனைகள் நீங்கும். அல்லாஹ் அது மோமினானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக அந்த துவாவை வழங்கி இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். துவா ஓதுவதற்கு நமக்கு நேரமும் கிடைப்பதில்லை, துவா கேட்கிற போது கூட இருந்து சொல்வதற்கு ஆமீன் சொல்வதற்கு கூட இங்க நமக்கு அவகாசம் கிடைப்பதில்லை. இந்த ஹதீஸ்ல என்ன வருகிறது, கையை உயர்த்துகிற போது அந்த கையை வெறுமனே அல்லாஹ் திருப்பிடுவதற்கு வைக்கப்படுகிறான். கையை உயர்த்தித்தான் துவா கேட்க வேண்டும். துவா கேட்கிற போது கையை உயர்த்த வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் துவா செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கேட்டாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் என்று சொன்னார்கள் என்று சொன்னேன். ரெண்டு பேர்த்துடைய துவாவை நல்லா ஏற்றுக்கிட்டான். ஆனா அது செயல்படுத்துறதுக்கு 40 வருடம் என்கிற இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். ஃபிரௌன் அழிக்கணும்னு துவா செய்தாங்க. துவா செய்து விட்டு அந்த துவா எப்போது செயல்பாட்டுக்கு வருகிறது தெரியுமா, 40 வருடங்களுக்கு பின்னால். நபிமார்களுக்கு அவ்வளவு காலதாமதம் ஏற்படுகிற போது சாதாரண மக்களுக்கு எப்படி? அதனால துவா செய்கிற போது உடனே நாம அது நடக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதை துவா செய்ய வேண்டியதான் நம்முடைய கடமை, பொறுப்பு. அதை நிறைவேற்றி தருவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அவன் எப்போது நாடுகிறானோ அதை நிறைவேற்றி தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதர் துவா கேட்கிற போது அந்த துவா வீணடிக்கப்படுவதில்லை. சில நேரங்களில் நாம தொழுகிற தொழுகு கூட வீணாயிட்டது. அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ருக்குனுகளையும் ஒரு பரந்தையும் விட்டு விட்டால் தொழுகை வீணாகி போய்விடும். அதுபோல நோன்பு வீணாகி போய்விடும், தான தர்மங்கள் வீணாகி போய்விடும். துவா எந்த விதத்திலும் வீணாவதில்லை. செல்லாலும் சொல்லி காட்டினார்கள், ஒன்று அந்த துவாவுக்கு உடனடியாக அல்லாஹ் அது என்ன கேட்கிறானோ அதை கொடுத்து விடுவான். அது அவனுக்கு நன்மை பயக்கும் என்றிருந்தால் அந்த என்ன கேட்கிறானோ அதை கொடுத்து விடுவான். இரண்டு, அந்த கேட்குகின்ற அந்த விஷயம் அவனுக்கு நன்மை ஏற்படுத்தாது, அது அவனுக்கு தீமைத்தான் உண்டாக்கும் என்று சொன்னால் அல்லாஹால அந்த துவாவை மறுமை நாளைக்கு எடுத்து வைத்து விடுவான். மூன்றாவது, இந்த இரண்டுக்கும் மத்தியில அவனுக்கு கேட்டதை கொடுக்கவும் முடியாது, ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது ஒரு ஆபத்துகள் இருக்கும், அந்த துவாவின் மூலமாக அந்த ஆபத்தை அவனுக்கு நீக்கி விடுவான். இந்த மூணு நடக்கும். இதை தவிர துவா என்ன செய்யப்படாது, வீணாக்கப்படாது. நமக்கு தெரியாது எது நன்மை எது தீமை, நம்ம எது வேணாலும் கேட்டுருவோம். சிலதாலும் சொல்லி காட்டினார்கள், வரிசையாளர்கள் ஒரு பெண்மணி இருந்தால் அவள் ஒரு குழந்தையை வைத்து பச்சிளம் குழந்தையை வெளியிலே சிட்டிலே உட்கார வைத்து உட்கார்ந்து அவளை குழந்தையை தாளாட்டி கொண்டிருக்கிறாள். அப்ப அந்த வழியாக அந்த நாட்டு அரசன் போகிறான். பயங்கரமான ஆடம்பரத்தோடு நிறைய அணிகலன்களை அணிந்து ஆடம்பரத்தோடு போகிறான். அதை பார்த்த உடனே அந்த பெண்மணி சொன்னால், யாழ்லா என்னுடைய மகனை இந்த குழந்தையை இந்த அரசனை போல செல்வந்தனாக ஆக்கு என்பதாக பிரார்த்தித்தார். அப்ப அந்த பச்சளம் குழந்தை பேசியது, யாழ்லா இந்த அரசனை போன்று என்னை ஆக்கி விடாதே என்று சொன்னது. குழந்தை பேசியவர்களுக்கு ஆச்சரியமானது. திரும்ப அமைதியாக இருந்த அடுத்து ஒரு பெண் அதே வழியில விபச்சாரம் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில தண்டிப்பதற்காக வேண்டி அவளை காவலாளிகள் அவளை இழுத்துக் கொண்டு போகிறார்கள். அவள் கதறி கொண்டு போகிறாள். இதை பார்த்த உடனே அந்த தாயார் சொன்னார், யாரெல்லாம் என் குழந்தை இந்த பெண்ணை போன்று ஆக்கி விடாதே என்று சொன்னாள். அப்போது அந்த குழந்தை மீண்டும் பேசியது, யாரெல்லாம் இந்த பெண்ணை போல என்னை ஆக்கு என்று பேசியது. இதற்கு செல்லாலோசனை விளக்கம் சொன்னார்கள், முதலே போன அரசன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான், ஆனால் அவன் வரம்பு மீறுகின்ற அக்கிரமக்காரனாக இருந்தான். அது அந்த குழந்தைக்கு தெரிந்திருக்கிறது. அது அல்லாஹ் அந்த குழந்தையை காப்பாற்றினான். அது தன்னை யாழ்லா நீ அப்படி ஆக்கி விடாதே என்று கேட்டுக்கொண்டது. இரண்டாவது போன பெண்மணி ஒரு உத்தமையாக இருந்தால் எந்த குற்றமும் குற்றம் செய்யாத ஒரு அபலையாக இருந்தால் அவள் மீது விபச்சார குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிப்பதற்காக இழுத்து போகிறார். எனவே அல்லாஹ் உத்தமையை போல என் ஆக்கேன் அந்த குழந்தை துவா செய்கிறது. எது நன்மை பயக்கும் எது தீமை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரியாது, அது அவன் சகலமும் அவன் தான் அறிந்தவன். உதாரணத்துக்கு சொல்வார்கள், குழந்தை இருக்கிறது, சிறு குழந்தை கண்டதையெல்லாம் கேட்டு அடம் பிடிக்கும், இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு. கடைக்கு அழைத்து கொண்டு போனோம், அல்வா வாங்கி கொடு என்று அடம் பிடிக்கிற போது நாம் அதை வாங்கி கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது ஜீரணிக்காது. இது நமக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுபோல எது அந்த குழந்தைக்கு இடையூறு ஏற்படுத்தமோ அந்த பொருளை நாம் வாங்கி தர மாட்டோம், எந்த தந்தையும் அக்கறை உள்ள தந்தையும் வாங்கி கொடுக்க மாட்டார். அது அல்லாது வேறு ஒன்றை வாங்கி கொடுப்பார், இது சாப்பிடு இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரிதான் அடியார்கள் கேட்கிற போது அந்த அடியானுக்கு அது தீமை ஏற்படுத்துமா நன்மை ஏற்படுத்துமா என்பது அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறான். எனவே அது அவனுக்கு எது நன்மை ஏற்படுத்துமோ அதை கொடுப்பான். சில நேரங்களில் கேட்டது கிடைக்காது, அதற்கு பகரமாக வேறொன்றை கொடுப்பான். இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுகிறார்கள். எனவே துவா என்பது வீணடிக்கப்படுவதில்லை. எனவே வீணாகாத அந்த துவாவை அதிகமாக செய்கிற போது அது மறுமையில நன்மை கூட ஏற்படுத்தும். ஒரு ஹதீஸ்ல இப்படி வருகிறது, மனிதன் அவன் பெருசா ஒண்ணு அமல் செய்திருக்க மாட்டான், ஆனா கியாமத்து நாளையிலே போய் பார்த்தால் அவனுடைய அமல்கள் மலையை போன்று குவிக்கப்பட்டிருக்கும். அவன் ஆச்சரியப்படுவான், நான் இவ்வளவு செய்யலையே, எப்படி இவ்வளவு அதிகமானது. அவனுக்கு சொல்லப்படும், நீ செய்த துவா தான் பெருசா இந்த அமலையும் செய்யல, ஆனா துவா செய்து கொண்டிருந்தாய், அந்த துவாவுடைய நன்மை இவ்வளவு சேகரமாக இருக்கிறது. அப்ப அவன் சொல்லுவானா, அப்படி துனியாவில் எனக்கு தெரிந்திருந்தால் காலம் முழுவதும் துவாவையே நான் செய்திருப்பேனே என்று கை செய்தப்படுவானா. எனவே இப்படியெல்லாம் அதற்கு நன்மைகள் இருக்கிறது என்பதனை பல ஹதீஸ்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. எனவே துவா செய்வதை நமக்கு ஒரு வணக்கமாக அமைத்துக் கொள்ள வேண்டும், அதற்காக ஒரு நேரத்தையும் ஒதுக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும். அரபியில தான் கேட்கணும்னு இல்லை, அவரவர்களுக்கு என்ன மொழி தெரிகிறதோ அந்த மொழியில அவரிடத்திலே மனம் விட்டு சொல்லுங்கள், அல்லாஹ் அதை நிறைவு செய்து வைப்பான். அது எல்லாது வேறு சக்தி கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும். அதுக்கு பொருத்தமான நாளாக இந்த ஆசுராவுடைய நாள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் நினைவெடுத்துக் கொள்கிறேன். வல்ல ரஹ்மான் நம்முடைய அத்தனை துவாக்களை அங்கீகரித்து அதற்குரிய பலாபலனை இம்மையிலும் அருமையிலும் நிறைவாக தந்து விடுவானாக.